कुंज बिहारी जय रा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे Prabhupada, Prabhupada, Jaya, Prabhupada, Jaya. Jaya Vishnabhad, Paramahans, Bhavra, Nikacharya, Asatasa, Sisvadesi, Bhaktivedanta, Swami, Srila Prabhupada, Ki Jaya. Namachar Hari Das Thakur Ki Jaya. Prem Sagaho, Sri Krishna Chaitanya, Prabhu Nityananda, Sri Advaita Gadadhar, Sri Vasari Gaur Bhakta Vridigijai, Sri Sri Radha Krishna Gova Govida Shama Kunda Radha Kudda Gidi Govridhan Gijai, Sri Vrindavan Dham Gijai, Navadup Dham Gijai, Ganga Jamuna Tulasi Bhakti Devi Gijai, Ananta Koti Vaishnava Vridigijai, Samaveta Bhakta Vridigijai, Go Premanandi, all glorious to some of the bodies. All glories to the assembled devotees, all glories to the assembled devotees. All glories to Sri Guru and Sri Gauranga, all glories to Srila Prabhupada. Namo Vishnu Padaya, Krishna Prasthaya Bhutale, Shimate Bhaktivedanta Swami Niti Namane. Namaste Saraswati Deve, Gauravani Prachadane, Nirvishesha Shudyavadi Pastachade Shatarade. Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Sri Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Reading from Bhagavad Gita as it is chapter 13 verse 28 Samasarveshu Bhuteshu Tishtantam Parameshwaram Vinasyat Sva Vinasyatam Yapasyati Sapasyati
Samam Sarveshu Bhuteshu
Translation: one who sees the super soul accompanying the individual soul in all bodies, and who understands that neither the soul nor the super soul within the destructible body is ever destroyed, actually sees.
மொழிபெயர்ப்பு எல்லா உடல்களும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவனாவான்.
Anyone who by good chance can see three things combined together, the body, the proprietor of the body or individual soul, and the friend of the individual soul, is actually in knowledge. Unless one has the association of a real knower of spiritual subjects, one cannot see these three things. Those who do not have such association are ignorant. They simply see the body
and they think that when the body is destroyed, everything is finished. But actually, it is not so. After the destruction of the body, both the soul and the supersoul exist, and they go on eternally in many various moving and non-moving forms. The Sanskrit word Parameshvara is sometimes translated as the individual soul, because the soul is the master of the body, and after the destruction of the body, he transfers to another form. In that way, he is master. But there are others who interpret Parameshvara to mean the supersoul. In either case, both the supersoul and individual soul continue. They are not destroyed. One who can see in this way can actually see what is happening.
பொருளுரை. நல்ல சங்கத்தின் மூலம் உடல், உடலின் உரிமையாளனான ஜீவாத்மா, ஜீவாத்மாவின் நண்பனாகிய மூன்றினையும் முறையாக காணக்கூடியவன் உண்மையான ஞானத்தில் உள்ளான். ஆன்மீக விஷயங்களை உண்மையாக அறிந்தவரின் சங்கத்தினை ஒருவன் அடையாவிடில் அவனால் இந்த மூன்று விஷயங்களை காண முடியாது. அத்தகு சங்கம் இல்லாதவர்கள் அறியாமையில் உள்ளனர். அவர்கள் வெறுமனே உடலை காண்கின்றனர். உடல் அழிந்தவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. உடலின் அழிவிற்கு பிறகு ஆத்மாவும் பரமாத்மாவும் பல்வேறு அசைகின்ற மற்றும் அசைவற்ற உருவங்களில் நித்தியமாக தொடர்கின்றனர். பரமேஸ்வர என்னும் சமஸ்கிருத சொல் சில சமயங்களில் ஜீவாத்மா என்று மொழிபெயர்க்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த உடலின் எஜமானனான ஜீவாத்மாவே மேலும் உடல் அழிவுற்ற பிறகு அவன் மற்றொரு உருவத்திற்கு மாறுகின்றான். இவ்வாறு அவனே எஜமானன். ஆனால் பரமேஸ்வர என்பது பரமாத்மாவை குறிக்கும் என்று மற்றவர்கள் விளக்குகின்றனர். எவ்வாறு இருப்பினும் ஆத்மா பரமாத்மா ஆகிய இருவருமே தொடர்கின்றனர். அவர்கள் அழிக்கப்படுவதில்லை. இவ்விதமாக காணக்கூடியவன் என்ன நடக்கின்றது என்பதை உண்மையில் காண முடியும்.
So this whole section of chapter 13 is talking about the distinction of soul from body and distinction of soul from Supreme Lord.
13வது அத்தியாயம் இந்த பகுதி ஆத்மா மற்றும் அதிலிருந்து மாறுபட்ட பரமாத்மா ஆகியவற்றை பற்றி பேசுகின்றது.
So for some people to make the distinction between soul and body is very difficult.
சில மக்களுக்கு ஆத்மாவை சரீரத்திலிருந்து பிரித்து காண்பது கடினமான விஷயம்.
So simply to distinguish spirit from matter takes them great effort.
பொருளிலிருந்து ஆத்மாவை பிரித்து பார்ப்பது அவங்களுக்கு மிகவும் கடினமான விஷயம்.
And they can't really distinguish between individual soul and supreme lord, just spirit versus matter.
மேலும் அவர்களால் ஆத்மா பரமாத்மா இரண்டையும் பிரித்து பார்த்து லௌகிகத்திலிருந்து ஆன்மீகத்தை பிரித்து பார்ப்பது கடினமாகிறது.
And when they can simply distinguish spirit from matter, then they will strive for liberation.
அவர்கள் பொருளையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்கும் சமயத்தில் முக்தி அடைவதற்கு முயற்சிக்கின்றார்கள்.
Others, following the direction of scriptures, will understand that there's also a distinction between the individual soul and Supreme Lord.
சாஸ்திரங்களை பின்பற்றும் மற்ற மக்கள் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் வேறுபாடு உண்டு என்பதை அறிவார்கள்.
So to distinguish spirit from matter, that is knowledge.
ஆகவே ஆன்மாவை பொருளிலிருந்து பிரித்து பார்ப்பது என்பது ஞானமாகும்.
And the Upanishads take great effort to explain this.
மேலும் உபனிஷத்துகள் இதை விளக்குவதற்கு பெரும் முயற்சியை மேற்கொள்கின்றன.
However, that is not complete knowledge.
எப்படி இருப்பினும் இது முழுமையான ஞானம் அல்ல.
We have matter, we have the soul, and we have Supreme Lord.
ஏனெனில் பொருள், ஆன்மா, மறுபடியும் முழுமுதற் கடவுளான பரமாத்மா, இவர்கள் அனைவரும் மூவரும் இருக்கின்றார்கள்.
So not two things but three things are there.
இரண்டு பொருட்கள் அல்ல, மூன்று வகையானவை உண்டு அங்கு.
So only to distinguish two things we end up with liberation.
இரண்டு வகையாக பிரித்து பார்க்கும் பொழுது நாம் முக்தி என்பதை அடைகிறோம்.
If we distinguish three things, we do bhakti and we attain prema.
மூன்று நிலையில் காணும் பொழுது பக்தி என்பதை மேற்கொண்டு பிரேமை எனும் நிலையை அடைகின்றோம்.
So in the Bhagavad Gita, Krishna presents both types of knowledge.
அதே பகவத்கீதையில் இந்த இரண்டு வகையான ஞானங்களையும் பகவான் கிருஷ்ணர் கொடுக்கின்றார்.
So that first type of knowledge is sometimes called Atma Gyan, knowledge of Atma.
இந்த முதல் வகையான ஞானம் ஆத்ம ஞான் என்று சொல்லப்படுகின்றது, ஆத்மாவை பற்றிய ஞானமாகும்.
However, Krishna also indicates that that's not complete.
எப்படி இருப்பினும் கிருஷ்ணர் இது முழுமையான ஞானம் அல்ல என்று சுட்டிக்காட்டுகின்றார்.
And the process of Atma Gyan is more difficult.
மேலும் ஆத்ம ஞான் என்னும் வழிமுறையானது சிரமமானதாகும்.
So he advises better you go for complete knowledge.
ஆகவே தான் அவர் நாம் முழுமையான ஞானத்தை பெறுவது மேன்மையானது என்று வலியுறுத்துகிறார்.
That is knowledge of matter, knowledge of soul and knowledge of God.
ஜடம், ஆத்மா, பரமாத்மா, கடவுள் ஆகிய மூன்றை பற்றியும் அறிவதையே முழுமையான ஞானம்.
And to do that one follows a different process, not jnana yoga but bhakti yoga.
இதை அறிவதற்கு ஞான யோகம் அல்லாமல் பக்தி யோகம் என்பதை மேற்கொள்கின்றார்கள்.
So we may think, well, we only have to know two things in jnana yoga, we have to know three things in bhakti yoga, so bhakti yoga must be more difficult.
ஆனால் இரண்டு நிலையே நாம் ஞான யோகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் மூன்று வகையான பிரிவுகளை நாம் பக்தி யோகத்தில் காண வேண்டியிருப்பதனால் பக்தி யோகம் என்பது கடுமையானதாக இருக்குமோ என்று நாம் நினைக்கலாம்.
Just like to go to 12th standard and pass the exam takes some effort, but if you want to get a college degree it takes more effort.
உதாரணத்திற்கு 12ஆம் வகுப்பை நாம் கடக்க வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அதுவே கல்லூரியில் சென்று பட்டமளிப்பு மேற்கொண்டு முடிவு செய்வதற்கு நாம் மேலும் சிரமம் கொள்ள வேண்டியுள்ளது.
So some people say, oh, it's too difficult, I will just get up to Atma Gyan, easier.
Okay, இந்த இரண்டில் இரண்டாவது மேற்கொள்வது கடினம், ஆகவே நான் ஆத்மயானத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் என்று நினைப்பவர்களும் உண்டு.
But also there's some negative side of just getting that easier degree, 12th standard degree.
இந்த தாழ்வான ஒரு ஞானத்தை பெறுவதற்கு சில பின்னடைவுகள் உண்டு.
For instance, you can't get a good job.
உதாரணத்துக்கு 12ஆம் வகுப்பு படித்தவர் நல்ல ஒரு வேலை சம்பாதிப்பது கடினம்.
So if you get the college degree, you get better chances of getting a good job.
கல்லூரியில் பட்டத்தை பெற்றால் அவருக்கு வேலை வாய்ப்பு அதிகம், நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது.
So better to strive for full knowledge rather than partial knowledge. You get some better result.
ஆகவே முழுமையான ஞானத்தை பெறுவதற்கு முயற்சிப்பது பகுதி ஞானத்தை பெறுவதை விட மேலானதாகும்.
However, something very strange takes place.
பிரிபும் சிலது வித்தியாசமான ஒரு செயல் நடைபெறுகிறது.
To get that more knowledge through bhakti yoga is easier than getting the lesser knowledge through jnana yoga.
இந்த முழுமையான பக்தி யோகத்தை பற்றிய ஞானம் பெறுவது எளிமையான காரியம். இந்த ஞான யோகத்தை பெறுவதை விட பக்தி யோகத்தை பெறுவது, ஞானம் பெறுவது எளிமையானது.
If someone tells you it's easier to get college degree than to get 12th standard degree, which one would you study for?
அங்கே யாராவது உங்களுக்கு பட்ட படிப்பை மேற்கொண்டு பட்டத்தை பெறுவது 12ஆம் வகுப்பை படித்து பயிற்சி பெறுவதை விட எளிமையானது என்றால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்?
So everyone would study for college degree, easier and more better results.
அனைவரும் எளிமையான பட்ட படிப்பையே மேற்கொண்டு நல்ல ஒரு பலனை பெறுவார்கள்.
So on that type of logic we can say everybody should follow the process of bhakti rather than jnana yoga.
In the verbadithu paarkum adipadaiyil anaivarum bhakti yogathaiye merkolla vendum, jnana yogathai vida bhakti yogathaiye merkolla vendum endru mudivu seivar.
So why is it easier if it's more knowledge?
Adhiga jnanam pera vendum endra poludhu adhu yen elimiyaga maarugindrathu.
And the reason is because it involves the supreme lord.
இதற்கு காரணம் என்னன்னில் இதில் முழுமுதற் கடவுள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்.
If we go for liberation through Atma Gyan, okay, we have soul and matter. Where do we get the extra help from? Nobody.
ஆத்ம ஞானத்தின் மூலம் முக்தி பெற வேண்டும் என்றால் ஆத்மா, பொருள் இவை இரண்டுமே இருக்கின்றது. நாம் யாரிடத்திலிருந்து நமக்கு உதவியை பெற முடியும்? யாரும் இல்லை.
No help from anywhere.
எந்த விதமான உதவியும் நமக்கு கிடைப்பதில்லை.
If we are trying to understand not only Atma and matter but Supreme Lord, then we get the help from the Supreme Lord.
நாம் பொருள், ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆகியவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது நமக்கு பரமாத்மாவிடமிருந்து உதவி கிடைக்கின்றது.
So in chapter 12, that's the chapter before this, Krishna says that it's quicker to do the bhakti process.
ஆகவேதான் இதற்கு முன்னுள்ள அத்தியாயத்தில் 12வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பக்தி யோகத்தை மேற்கொள்வது எளிமையானது வேகமானது என்று கூறுகின்றார்.
Oh, so why is it quicker?
ஏன் அது வேகமானதாக அமைகிறது?
The Supreme Lord delivers the person from material life.
ஏனெனில் முழு மதர் கடவுளான பகவான் இந்த லௌகிக சம்சாரத்திலிருந்து அந்த நபரை காப்பாற்றுகின்றார்.
So in other words, the Supreme Lord assists the devotee to reach perfection.
வேறு விதமாக கூறினால் முழு மதர் கடவுள் பக்தர்கள் பூர்ணத்தை அடைவதற்கு உதவி செய்கின்றார்.
Why does he help the person practicing Jnana Yoga?
இந்த உதவி ஞான யோகம் பழகுவதற்கு ஏன் கிடைப்பதில்லை?
One reason of course is the person practicing Jnana Yoga doesn't recognize the Lord at all.
இதற்கு ஒரு காரணம் என்னவெனில் ஞான யோகத்தை பழகுபவர்கள் கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை.
So therefore he should not expect the help of the Supreme Lord.
ஆகவே அவர்கள் கடவுளினுடைய உதவியை எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லை.
So the process of bhakti becomes easier and quicker because of the assistance of the Supreme Lord.
ஆகவே பக்தி யோகம் என்பது எளிமையானதாகவும் வேகமானதாகவும் அமைகிறது, ஏனெனில் பகவானுடைய உதவி கிடைப்பதனால்.
Why does the Lord assist?
பகவான் ஏன் நம்மளுக்கு உதவி செய்கின்றார்?
Because he is very kind and compassionate.
ஏனெனில் அவர் அன்பும் கருணையும் உள்ளவர் ஆவார்.
He likes to help the devotee.
பக்தர்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கின்றார்.
Of course, as this verse says, the Lord is everywhere. Samam, he's everywhere. He's equally situated in all living beings.
Anyway, இந்த பதத்தில் கூறப்பட்டுள்ளது போல் பகவான் சமம், எல்லா இடத்திலும் இருக்கின்றார்.
So he's equal in the sense that he doesn't unnecessarily hate or like anyone.
அவர் சமம் என்று எந்த கருத்தில் கூறுகிறோம் என்றால், அனாவசியமாக அவர் யாரையும் வெறுப்பதில்லை, விரும்புவதில்லை.
Just as in the court of justice, the judge cannot make a decision based upon his like or dislike.
ஒரு நீதிபதியானவர் தன்னுடைய விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்ட முடிவுகளையே கொடுக்கின்றார்.
So the Supreme Lord for jivas in general does not interfere with their karma.
ஆகவே சாதாரணமாக முழுமதற்கடவுள் ஜீவாக்களினுடைய கர்மாவில் தலையிடுவதில்லை.
According to the sinful activity they get some suffering.
அவர்கள் செய்த பாவ காரியங்களுக்கு ஏற்ப துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள்.
According to the punyas that jiva does he gets some enjoyment.
அந்த ஆத்மா செய்யும் புண்ணியத்திற்கு ஏற்ப சில இன்பங்களை அது காண்கின்றது.
So the Lord doesn't interfere with that.
பகவான் ஒருபொழுதும் இதில் தலையிடுவதில்லை.
However, though the Lord is sama to everyone, he takes special interest in the devotee.
எப்படி இருப்பினும் அனைவருக்கும் சமமாக திளைத்தாலும் பகவான் பக்தர்களிடம் பிரத்யேகமான கருணையை காட்டுகின்றார்.
So why does he do that?
ஏன் அவர் இதை செய்கின்றார்?
He's no longer sama.
அங்கு சமமான தன்மையை அவர் பின்பற்றுவதில்லையே.
So the reason is because the devotee takes interest in the Supreme Lord.
அதற்கு காரணம் என்னவென்றால் பக்தன் பகவானிடம் பிரத்யேகமானவரை அன்பை காட்டுகின்றார்.
So in that sense there is still sama. Because according to the devotee's mood the Lord responds similarly.
அந்த நிலையில் பார்க்கும் பொழுது அங்கு சமமான தன்மையே இருக்கின்றது. பக்தனுடைய செயலுக்கேற்ப பகவானும் திரும்பவும் செயல்படுகின்றார்.
Just like in the court the judge according to the evidence he will give the punishment.
நீதிமன்றத்தில் எவ்வாறு நீதிபதி சாட்சிகளுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கின்றாரோ அதே போன்று.
But then he may see the very good qualities in that particular person who is getting the punishment.
அதே சமயத்தில் தண்டனை பெறுபவருடைய நற்குணங்களையும் அவர் பார்க்கின்றார்.
So he not only considers the evidence in the crime or whatever, he can also consider the quality of that person.
ஆகவே அந்த குற்றம் செய்தவருடைய அவருக்கு எதிராக உள்ள சாட்சி, அவருடைய குற்றம் இவற்றை மட்டும் காணாமல் அவருடைய நற்பண்புகளையும் அவர் காண்கின்றார்.
So he may have committed a crime but this has very good qualities, so there must be some particular reason why that crime took place, because of the good qualities of the person.
இந்த குற்றவாளி ஏதோ ஒரு குற்றம் செய்திருக்கலாம், ஆனால் அவருடைய நற்குணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் இந்த குற்றம் செய்திருக்கிறார் என்பதை
புரிந்துகொள்ளும். ஆல்டர் தி ஜட்ஜ்மென்ட் நாட் ஜஸ்ட் அகார்டிங் டு தி எவிடன்ஸ் பட் அகார்டிங் டு தி கேரக்டர் ஆஃப் தி இன்டிவிஜுவல் பர்சன்.
சாட்சிகளின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ஒரு நபருடைய குணாதிசயங்களின் அடிப்படையிலும் தேர்ந்து பார்த்து நீதிபதி ஒரு முடிவை கொடுக்கலாம்.
So, of course, all jivas in the material world, they have some good qualities, some bad qualities, some mixture.
இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் சில நற்குணங்களும் உண்டு, தீய குணங்களும் உண்டு.
However, the devotee of the Lord, the bhakta, has significantly more better qualities.
எப்படி இருப்பினும் பக்தர்கள் குறிப்பிடத்தக்க மேன்மையான நல்ல குணங்களை பெற்றுள்ளார்கள்.
And therefore, the Lord shows special favor to the devotee.
ஆகவே தான் பகவான் பக்தர்களுக்கு பிரத்யேகமான அன்பை காட்டுகின்றார்.
So, a person may have many different qualities.
மக்களிடம் பல்வேறு விதமான குணங்கள் இருக்கலாம்.
And in the Bhagavad Gita, even in chapter 13 here and other places, different qualities of a person are described.
இதே அத்தியாயத்தில் வேறொரு இடத்தில் ஒருவருடைய பல்வேறு விதமான குணங்கள் பற்றி விளக்கப்பட்டுள்ளது.
So we have qualities that arise from sattva good, qualities of a person practicing jnana yoga.
சத்துவ குணத்திலிருந்து உருவாகும் குணாதிசயங்கள், இந்த ஞான யோகத்தை பின்பற்றுபவர்களுடைய குணாதிசயங்கள் ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன.
And then in the end of chapter 12 we have qualities of the devotee described.
12வது அத்தியாயத்தின் இறுதியில் பக்தர்களுடைய குணங்கள் பற்றி விளக்கப்பட்டுள்ளது.
And often the qualities are very similar between the jnani and the devotee.
பக்தர்களிடத்திலும் ஞானிகளிடத்திலும் உள்ள குணங்கள் ஒற்றுமை இருப்பதை நாம் காணலாம்.
But then there's one big difference.
ஒரு சிறிய வேற்றுமை உண்டு.
And that difference is one quality is the devotee is he has great affection for the Lord.
இதில் முக்கியமான ஒரு அம்சம், மாறுபட்ட அம்சம் என்னவென்றால் பக்தன் பகவானிடம் பெரும் அன்பை கொண்டுள்ளான்.
So this distinguishes the devotee from all the other persons.
இந்த ஒரு குணம் பக்தர்களை மற்ற அனைவரிடத்திலிருந்தும் வேறுபடுத்தி காட்டுகின்றது.
That's his most significant quality.
இதுவே மிகவும் முக்கியமான ஒரு குணமாகும்.
And it is this quality that attracts the Lord.
இந்த குணமானது பகவானை ஈர்க்கின்றது.
Because the devotee has affection for the Lord, the Lord has affection for the devotee.
பக்தர்கள் பகவானிடம் அன்பு கொண்டுள்ளதால் பகவானும் பக்தரிடம் அன்பு கொள்கிறார்.
So that is not a bad quality.
இது தீய குணம் அல்ல.
That's we can say a good quality.
இது ஒரு நற்குணம்.
According to the qualification of the person, the Lord responds.
பகவானுடைய பக்தனுடைய தகுதிக்கேற்ப பகவான் பிரதி உபகாரம் செய்கின்றார்.
So in other words, we may think of being sama equal to everyone's very nice, but if the Lord were to be indifferent to everybody, that would also be a bad quality.
ஆகவே பகவான் அனைவரிடமும் சமமாக இருக்கிறார் என்பது நன்று, ஆனால் அதே சமயத்தில் அவர் வேறு விதமான குணங்களை காட்டுகிறார் அது நல்லதல்ல.
If the Lord were to treat those who show more affection the same as people who show no affection, that would be a bad quality.
அன்பை காட்டாதவர்களுக்கு அன்பை காட்டுபவர்களுக்கு இருவரிடமும் வேற்றுமை இல்லாமல் ஒரே சமமாக நடந்து கொண்டார் பகவான் மீதும் குறை ஏற்படுகின்றது.
So therefore, according to the devotion of a person, the Lord responds very appropriately.
ஆகவே பக்தர்கள் கொண்டுள்ள அன்பின் அடிப்படையில் தகுந்த முறையில் பகவான் பிரதி உபகாரம் செய்கிறார்.
So though in the Bhagavad Gita, Krishna talks about you offer a leaf, a fruit, a flower, whatever, the most important element there is the devotion.
பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு தலத்தையோ பூவையோ நீரையோ அர்ப்பணம் செய்ய என்று கூறினாலும் அங்கு அவர் கூறும் பொழுது முக்கியமான காரணமாக அமைது கொடுப்பவர்களுடைய அன்பு.
So you may offer something with a little devotion and you may offer something very big with a little devotion.
ஆகவே நீங்கள் ஒரு சிறிய பொருளை பக்தியுடன் அன்புடன் அர்ப்பணிக்கலாம், அல்லது பெரிய ஒரு பொருளை பக்தி இல்லாமல் அர்ப்பணிக்கலாம்.
But that's not so attractive to the Lord.
அந்த பெரிய பொருள் பகவானை ஈர்ப்பதில்லை.
But on the other hand, if you offer just a tulsi leaf and a little bit of Ganga water with devotion, the Lord is very pleased.
அதே சமயத்தில் நீங்கள் ஒரு துளசி தலத்தையோ அல்லது கங்கை நீரையோ அன்புடன் பகவானுக்கு அர்ப்பணித்தால் அதை மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்.
So one does not have to be a wealthy person to please the Lord.
ஆகவே பகவானை திருப்திப்படுத்துவதற்கு ஒருவன் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்றில்லை.
The Lord is more interested in the devotion.
பகவான் பக்தியிலேயே நாட்டம் காட்டுகின்றார்.
So in this way the process also is easier.
இந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த வழிமுறை மிகவும் எளிமையானதாகும்.
We do not need material assets to practice bhakti.
நம்மிடம் சொத்து சுகம் இருக்க வேண்டியதில்லை பக்தியை பழகுவதற்கு.
The offering and the worship can be very simple.
நாம் அர்ப்பணம் செய்வதும் நம்முடைய வழிபாடும் மிகவும் எளிமையானதாக இருக்கலாம்.
But the devotion must be there.
ஆனால் பக்தி என்பது அன்பு என்பது அங்கு இருக்க வேண்டும்.
So what is the suitable way in which the Lord responds to the devotee?
ஆகவே பக்தர்களுக்கு பிரதி உபகாரம் பகார் எவ்வாறு தகுந்த வழியில் செய்கின்றார்?
Well, the most important thing for the devotee is to show us affection.
பக்தன் மிகவும் முக்கியமான செய்ய வேண்டிய செயல் அன்பை செலுத்துவது.
So the Lord also responds with affection.
இதே பகவானும் திருப்பி பிரதிபலிப்பாக செய்கின்றார், அன்பை செலுத்துகின்றார்.
So that is the appropriate response.
இதுவே தகுந்த பிரதி உபகாரம்.
People with less affection who are more interested in material things, they offer material things to the Lord.
ஜடத்தின் மீது நாட்டம் உள்ளவர்கள் அன்பற்றவர்கள் பகவானுக்கு ஜடத்தை அர்ப்பணிக்கின்றார்கள்.
So because of that the Lord also responds materially. He gives them material things.
இதற்காக பகவானும் அவர்களுக்கு தேவையான ஜடப்பொருட்களை கொடுக்கின்றார்.
But the devotee is not interested in the material things. He's interested simply in pleasing the Lord.
பக்தனுக்கு லௌகிக பொருட்களில் விருப்பம் இல்லை, பகவானை திருப்திப்படுத்துவதிலே நாட்டம் கொள்கிறான்.
So the Lord pleases the devotee, and what happens? The devotee experiences bliss.
ஆகவே பகவான் பக்தனை திருப்தி செய்ய முயற்சிக்கின்றார். இதன் மூலமாக அவன் பேரானந்தம் அடைகின்றான்.
So that is the best response of the Lord, to give complete bliss to the devotee.
அதுவே சரியான உகந்த பிரதி உபகாரம், பக்தர்களுக்கு மனம் நிறைந்த பேரானந்தத்தை கொடுப்பது.
That is much more valuable than getting material wealth.
இந்த லௌகிக பொருட்களை பெறுவதை விட இது மிக மிக உன்னதான பெரும் பரிசாகும்.
However, the Lord has full power.
எப்படி இருப்பினும் பகவான் சக்தி வாய்ந்தவர், சக்தி நிறைந்தவர்.
He also has full knowledge.
மேலும் அவர் ஞானம் மிக்கவர், முழுமையான ஞானம்.
So if he wants, if he chooses to, he can not only give greatest love and affection, he can also give everything material.
ஆகவே அவர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பை மட்டும் அல்ல லௌகிக பொருட்களையும் கொடுக்க முடியும்.
So sometimes people will think, well, Krishna doesn't give anything, we should worship some devata and then we get some nice material benefits.
சில சமயங்களில் மக்கள் நினைக்கலாம், கிருஷ்ணர் நமக்கு எதுவும் கொடுப்பதில்லை, ஆகவே ஒரு நல்ல தேவதையை வணங்கினால் நமக்கு லௌகிக பொருட்கள் கிடைக்குமே என்று நினைக்கலாம்.
But actually all the benefits are coming from that supreme lord ultimately, not from the devata.
உண்மையில் கூறப்போனால் அனைத்துமே முழுமதற்கான கிருஷ்ணரிடம் இருந்தே வருகின்றது, அந்த தேவத்தை எதையும் கொடுப்பதில்லை.
So if we worship Krishna directly, we can get all the same benefits.
ஆகவே நாம் நேரடியாக கிருஷ்ணரை வணங்கினால் நமக்கு அனைத்து நன்மைகளும் பெறலாம்.
However, the devotee is intelligent and he understands all of these material things are not very significant.
எப்படி இருப்பினும் பக்தன் இந்த லௌகிக பொருட்கள் எல்லாம் தேவையற்றவை என்பதை உணர்கின்றான்.
And in fact, they can become an obstacle because through these things one gets material attraction.
உண்மையில் அவன் இதுவற்றை தடங்களாக நினைக்கின்றான், ஏனென்றால் அவனுடைய நாட்டம் இந்த லௌகிக பொருட்கள் மீது செல்கிறது.
And this will weaken his affection for the Lord.
இது அவனுடைய பகவானிடம் அவன் கொண்டுள்ள அன்பை வலிமை இழக்க செய்யலாம்.
So he tries to avoid those things.
ஆகவே தான் அவை பக்தன் அத்தகைய லௌகிக பொருட்களை தவிர்க்கின்றான்.
So there's a question that is raised in the Bhagavatam.
பாகவதத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது.
Shiva is very famous for sitting with no clothing on in the graveyard with ashes all over his body.
சிவபெருமான் ஆண்டியாக ஸ்மசானத்தில் வீற்றிருப்பதற்கு பெயர் போனவர்.
So he has nothing.
அவரிடம் எதுவும் இல்லை.
But people worship him and they get lots of money.
ஆனால் மக்கள் அவரை வணங்குகிறார்கள், பெரும் செல்வத்தை பெறுகிறார்கள்.
He's called Asutosh, very easily pleased.
அசுதோஷ் என்று சொல்லப்படுகிறார், எளிமையாக திருப்திப்படுத்தக்கூடியவர்.
And then we have Vishnu on his throne in Vaikuntha with all wealth.
மற்றொன்று விஷ்ணு வைகுந்தத்தில் பெரும் செல்வங்களுடன் வீற்றிருக்கின்றார்.
And all of us devotees have nothing.
அவருடைய பக்தர்களிடம் எதுவும் பொருள் இருப்பதில்லை.
How is it possible?
இது எவ்வாறு சாத்தியம்?
So actually, that's not true.
உண்மையில் இது உண்மையல்ல.
The devotee can also have all everything.
பக்தர்களிடம் கூட அனைத்தும் பெறலாம்.
So the Pandavas got everything from Krishna.
பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் அனைத்தையும் பெற்றார்கள்.
The devotees in the spiritual world have everything.
ஆன்மீக உலகத்தில் உள்ள பக்தர்கள் அனைத்தையும் அனுபவிக்கின்றார்கள்.
But generally the devotees avoid asking for things and they avoid even if they get those things.
பொதுவாக பக்தர்கள் லௌகிக விஷயங்களை கேட்பதை தவிர்க்கிறார்கள். அவ்வாறு அவற்றை பெற்றாலும் அவற்றை தவிர்த்து விடுகிறார்கள்.
Because that wealth can lead to material attraction and lessen the devotion.
ஏனெனில் இத்தகைய செல்வ செழிப்பு அவர்களது மனதை பகவானிடம் அன்பு செலுத்திலிருந்து தவிர்க்கின்றது.
So in other words, the devotees of Vishnu or Krishna, they try to avoid asking for wealth, and if they get it, they try to give it up.
அதாவது விஷ்ணு அல்லது கிருஷ்ணருடைய பக்தர்கள் இந்த செல்வ செழிப்பை தவிர்க்கிறார்கள். அவரே அவர்கள் அதை பெற்றாலும் அதை கொடுத்து விடுகிறார்கள்.
But for the service of the Lord, sometimes they may accept.
ஆனால் பகவானுடைய பகவானுக்கு சேவை செய்வதற்காக எத்தகைய செல்வ செழிப்பை அவர்கள் ஏற்கலாம்.
So here in Bhagavad Gita, Arjuna first of all did not want to fight the battle.
இங்கு பகவத்கீதையில் ஆரம்பத்தில் அர்ஜுனன் போரிட விரும்பவில்லை.
But finally he agreed.
இறுதியில் அவன் அதை ஒத்துக்கொண்டான்.
He said, I don't want all this wealth if we win the war.
வெற்றி அடைவதன் மூலமாக பெறப்படும் செல்வ செழிப்பு எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று கூறுகிறான்.
So why did he agree to fight?
ஆனால் இறுதியில் போரிடுகிறான். ஏன் அதை ஒத்துக்கொண்டான்?
He fought to please Krishna.
பகவானை திருப்திப்படுத்துவதற்காக அவன் போரிட்டான்.
Not because of gaining wealth through the battle, but because Krishna desired this.
போரில் வெல்வதன் மூலமாக தனக்கு நாடு செல்வம் செழிப்பு கிடைக்கும் என்பதனால் அல்ல, பகவானை திருப்திப்படுத்த முடியும் என்பதென்ற ஒரு காரணத்திற்காக அவன் போரிட்டான்.
And Krishna desired this so that he could establish dharma.
ஆனால் கிருஷ்ணர் இதை ஏன் விரும்பினார்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக.
And within dharma we have bhakti.
தர்மத்தினுள் பக்தியும் அடங்கியுள்ளது.
So in other words, Arjuna did this not for gaining material wealth, but to please the Lord and to spread bhakti.
அர்ஜுனன் இதை செய்தது செல்வ செழிப்பை பெறுவதற்காக அல்ல, பகவானை திருப்தி செய்வதற்காகவே ஆகும்.
So therefore, we should direct our worship to the Supreme Lord, not to any devata.
ஆகவே நாம் முழுமதக் கடவுளையே வழிபட வேண்டும், எந்த தேவதைகளையும் வழிபட தேவையில்லை.
And through this we get the highest results.
இதன் இச்செயலின் மூலமாக நமக்கு உன்னதமான மேன்மையான பலன் கிடைக்கின்றது.
We get the highest happiness.
உன்னதமான பேரின்பம் கிடைக்கின்றது.
And then happiness is eternal.
மேலும் இந்த இன்பமானது நித்தியமானது, அழிவற்றது.
And nothing is lacking.
இதில் பின்னடைவு எதுவும் இல்லை.
And it's the easiest process because we get the mercy of the Supreme Lord.
மேலும் இது எளிமையான வழிமுறை, இதன் மூலமாக நமக்கு பகவானின் கருணை கிட்டுகின்றது.
So in the worship, there's a very easy way in which we can attract Krishna.
இந்த வழிபாட்டு முறையில் கிருஷ்ணரை கவர்வதற்கு மிக எளிமையான ஒரு வழிமுறை உண்டு.
Of course, Krishna is attracted by devotion.
கிருஷ்ணர் பக்தியினால் மட்டுமே ஈர்க்கப்படுகின்றார்.
But we have to express that devotion.
அந்த பக்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
So we can do that by offering a flower or a garland or some tulsi.
இதை நாம் ஒரு துளசி பதத்தை கொடுப்பதன் மூலமாகவோ, நீரை கொடுப்பதன் பழத்தை கொடுப்பதன் மூலமாகவோ செய்யலாம்.
So all of these will attract the Lord.
இவை அனைத்தையும் அன்புடன் செய்யும் பொழுது அது பகவானே இருக்கின்றது.
But the most powerful way of attracting the Lord is simply to chant his name.
ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பகவானை ஈர்க்கக்கூடிய வழிமுறை பகவானது நாமங்களை உச்சரிப்பதே.
Of course, Krishna is not interested in a material leaf or a material flower. He doesn't need anything.
கிருஷ்ணருக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு லௌகிகமான இலையோ பழத்தையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெற வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு.
So he is pleased by the devotion.
அவர் அந்த பக்தியினால் மட்டுமே திருப்தி அடைகின்றார்.
So by chanting the name of the Lord, this is the easiest way to express our devotion.
ஆகவே நாமங்களை உச்சரிப்பது என்பது பகவானிடம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான எளிமையான வழிமுறையாக.
So not only this is a powerful process, it's actually the only recommended process in the present age.
இது மிக சக்தி வாய்ந்த வழிமுறை மட்டுமல்ல, தற்காலத்திற்கு ஏற்ற வழிமுறையாகவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
So if we take through this process of Nam Sankirtan, and then we're assured of spiritual progress and realization of Krishna.
ஆகவே இந்த நாம சங்கீர்த்தனம் என்னும் வழிமுறையை மேற்கொள்வதன் மூலமாக நாம் ஆன்மீக முன்னேற்றத்தை அடையலாம் பகவான் கிருஷ்ணரையும் பெறலாம்.
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா பிரவச்சனம் கி ஜாய். சொல்ல பானுகோஸ்வாமி டாக்கூர் கி ஜாய். டிவைன் பிரபுபாத கி ஜாய். கோ பிரமணந்த் ஹரி ஹரி ஓ.
ஜெய ஸ்ரீ 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 ஜெகநாத் பலதேவ் சுபத்ர மகாராணிக்கு ஜெய. ஸ்ரீ 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 கௌரவிதாய்க்கு யசுமதி நந்தன ரஜபரோ நாகர கோகுல ரஞ்சன கா